துணிச்சமில்லாது போனால் அறிவில்லை. ஒரு பொருளை பார்க்கிறால் அழகா இருக்குங்கிறது, என்ன நன்னா இருக்கு ஜோரா இருக்கு அப்படிங்கிறது. சில பதார்த்தங்களை பார்த்ததுமே நமக்கு அருவறுப்பானது ஏற்படுகிறது. கரகம் பூஜையை பார்த்தா எல்லாருக்கும் அருவறுப்பு. அதுவே அழகான ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தாலேனா இதுவும் பூச்சி தான். இந்த பட்டாம்பூச்சியை பார்த்தாலும் ரொம்ப ஆனந்தம் இருக்கு. கிழமை எல்லாம் எப்படி தொடணும்னு பாக்குறேன், அதனை கலர்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது இன்னொரு பூச்சியை கண்டா அறுவறுப்பு ஏற்படுறது. ஆகையால் இவனுடைய மனதில் சுங்காரமோ வீரமோ பயானகமோ ரவுத்திரமோ இப்படிப்பட்டதான எண்ணங்கள் பாவனைகள் வரணுமையானால் அதற்கு பதார்த்தங்கள் வேண்டிய. ஆகையால் முதலில் ஜீவனையும் பிறகு அந்த ஜீவனால் அனுபவிக்க வேண்டியதான சுகதுக்க ராகத்வேஷாதிகளையும் பிறகு அந்த ராகத்வேஷாதிகளுக்கு நிமித்தமா இருக்கக்கூடியதான பொருள்களையும் கல்பிக்கிறார். அந்த பொருள்கள் சில சமயத்தில் பாக்கியமா இருக்கலாம், சில சமயத்தில் ஆத்தியாத்மிகமாக இருக்கலாம். ஆகியால் பாக்கியான் ஆத்தியாத்மிகாம் தெய்வ இதெல்லாம் கற்பிக்கிறாரு. எப்படி கற்பிக்கிறார்? யதா வித்யா, அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அதுக்கு தக்க மாதிரி கற்பிக்கிறார். யதா ஸ்மிருதி, எப்படி ஞாபகம் இருக்கோ அதுக்கு தக்கவாறு கற்பிக்கிறார். ஆகியால் கற்பிக்கிறவர் யாரு? பிரம்மன் தான். கற்பிக்கப்பட்டதான பதார்த்தங்கள் என்ன? அவரால் கற்பிக்கப்பட்டதான பதார்த்தங்கள் தான். அதை அனுபவிக்கிறது யாரு? ஜீவன் எனக்கூடியதான பெயரில் இருக்கக்கூடியதான பிரம்மன் தான். ஆகையால் பொருள்களோ கல்பித்தவரோ கல்பிதமான பதார்த்தங்களை அனுபவிக்கிறவரோ யார்? சுவாமியினர். எல்லாமும் அவர் தான். ஆகையால் ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா எனக்கூடியதான ஒரு எண்ணத்துக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் இவ்வளவு பதார்த்தங்களை பார்த்து கொண்டிருக்கேன், எல்லா பொருள்களும் காணப்பட்டதான் நான் இல்லைன்னா சொன்னேன். அது ஏதோ ஒரு விஷயம், அதனால காணப்படுறது. உங்களால் இருக்கிற டிவி ஸ்கிரீன் ஸ்கிரீனாக தான் இருக்கு, அது ஒரு நாளும் மாறல. அதுல 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம் வேற வேற பொருள் காணப்படுகிறது. யார் இல்லைன்னா எல்லாம் காணப்படுகிறது. ஆனாலும் இருக்கிறது என்ன? அது மாறல. அதே விதமாக இவ்வளவு பெரிய பிரபஞ்ச அநேக விதமான ஜீவராசிகளுடனும் பாக்கியாத்மிகமான பதார்த்தங்களுடனும் சிலது பார்க்கறதுக்கு இனிமையாகவும் பார்க்கறதுக்கு அருவறுப்பாகவும் அநேக எண்ணங்களுடன் கூடி இருந்த போதிலும் இருக்கிற பொருளானது ஆத்ம தத்துவம் ஒன்றுதான், அதுல வித்தியாசம் இல்லை, இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்ற. இப்ப இதுக்கு பாக்கியம் பார்ப்போம். ஜீவம் கல்பகதே பூர்வம் கதோபாவான் பிரதத்விதான் பாக்கியான் ஆத்தியாத்மிகா செய்வ யதா வித்யா ததா ஸ்மிருதி. இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை நாம் நினைத்துக் கொண்டே இருந்தவை ஆனால் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சம்பந்தம் நமக்கு விட்டுப்படும். பிரபஞ்சத்திலேயே தாங்கள் இருந்த போதிலும் அந்த பிரபஞ்ச சம்பந்தமான நமக்கு ஐசிக்காமல் நமக்கு இருந்து கொள்றதுக்கு எப்படி பழகிறது? ரொம்ப பேர் கேட்கறேன், சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா அது ஈசிக்காமல் இருக்க முடியலையே சம்சாரத்துல. சம்சாரத்துல இருக்கிறவளுக்கு அப்படித்தானே இருக்க முடியும் அப்படின்னா? சம்சாரமோ சந்நியாசமோ அது வேறு. தாங்கள் எங்க இருந்தாலும் இந்த பழக்கம் உங்களுக்கு வந்ததேயானால் அவள் வந்து ஆசிரமமோ மற்றதோ வித்தியாசம் இல்லை. உங்களுடைய மனப்பான்மை தான் வித்தியாசம். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சையோ பந்தாய விஷயாசத்தம் மோட்சே நிர்விஷயம் சொல்றது. ஆகையால் தாங்கள் சம்சாரத்தில் இருந்த போதிலும் இல்லறத்தில் இருந்த போதிலும் உங்க மனசானது சம்சாரத்தோட சம்பந்தப்படாமல் யூசிக்காம எப்படி நாம் பழகிறது அதை சொல்லித்தரார் இவர். ஆகையால் முதல்ல என்ன பண்ணினார் பிரம்மமானவர்? ஜீவம் கல்பயதே பூர்வம். அதுக்கு பாக்கி பாரு, பாக்கிய ஆத்தியாத்மிகானாம் பாவானாம் பாக்கியம் வெளியில இருக்கக்கூடியதான பொருள்கள், ஆத்தியாத்மிகானாம் பாவானாம் நம் மனதில் அதனால ஏற்படக்கூடியதான எண்ணங்கள் இவைகள். இதுவும் எண்ணங்களும் ஒரு விதமான பொருள் தான், கடப்படாத பதார்த்தங்களும் பொருள்கள் தான். ஆனா எல்லாமும் இதரேதர நிமித்த நைமித்திகதையா, இதனால அது அதனால இது. இந்த எண்ணம் தோணுவதற்கு அது காரணம், அது அதை நாடுவதற்கு இந்த எண்ணம் காரணம். அது என்ன புரியலையே? ஏதாவது ஒரு பதார்த்தம் நமக்கு சாப்பிடணும் போல இருக்கு, அப்ப என்ன பண்றாள்? ஒரு பொருளை தேடி போய் சமையல் கட்டுக்கு போய் சக்கரை டப்பா திறந்து ஒரு ஸ்பூன் சக்கரை வாயில் போட்டுக்குது. அப்ப சாப்பிடணும்னு ஒரு மனசுல எண்ணம் வந்ததுமே அந்த எண்ணமானது உங்களுக்கு அந்த பொருளை நாடுவதற்கு நிமித்தமாக. அதே போலயே ஒரு பொருளானது அங்கே காணப்பட்டது. காணப்பட்டதுமே என்னாச்சு? அதை சாப்பிடணும்னு நினைச்சு எடுத்து வாயில் பண்ணுது. அந்த பொருளானது பார்ப்பது அதை சாப்பிடணும் எனக்கூடியதான கிரியைக்கு நிமித்தம். சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணமானது அந்த பொருளை எடுப்பதற்கு காரணம். ஆகையால்
வெளியில பொருளானது உள்ள இருக்கிற அறிவுக்கு காரணம், உள்ள இருக்கிற அறிவானது வெளிப்பொருளுக்கு காரணம். லோகத்துல அப்படித்தானே நடக்கிறது. கடைக்கு போறோம், பொருளை பார்த்த பிறகு அதை வாங்கினா தேவையில்லையே ஆசை வரும். அப்ப என்ன, பொருளை பார்த்த பிறகு அதை வாங்கணும் எனக்குதான் ஆசை. சில சமயத்துல வாங்கணும் எனக்குதான் ஆசை வந்த பிறகு அது எங்க இருக்கோன்னு கடைக்கு போய் தேடி வாங்கறது. ஆகையால் பொருள்கள் வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்களோ, நம் மனதுக்குள்ள இருக்கக்கூடியதான எண்ணங்களோ, இதரே தர நிமித்த நைமித்துகள். சில சமயத்தில் அது நிமித்தம், இது நைமித்துகம். சில சமயத்தில் இது நிமித்தம், அது நைமித்துகம். நிமித்தம்னா காரணம், நைமித்துகம்னா அதனால செயல்படும் தன்மை. ஆகையால் நிமித்த நைமித்துகமாக இருக்கு. பாத்தியாத்மிகானாம் பாவானாம் இதரே தர நிமித்த கதையா, இப்படித்தானே உலகமே இருக்கு. உலகங்கள்ல யார் இருந்தாலும் சரி, சில பேர் நினைத்துண்டு அதை செயல ஈடுபடுகிறார், சில பேர் பொருளை பார்த்த பிறகு அதை நினைக்கிறார். எல்லா பதார்த்தங்களும் எப்படி இருக்கு, இப்படி கல்பிச்சிருக்கான். இப்படி இந்த உலகம் முழுக்க காரியகாரண பாவத்தோடு சேர்ந்திருக்க, உலகம்னா காரியகாரண பாவம் தான். காரியகாரண பாவ சம்பந்தம் இல்லாதான பதார்த்தம் உலகத்துல இல்ல. தத்துவங்கள் எல்லாம் காரியகாரணத்துக்குள்ளத்தான், காரியகாரணத்துக்கு அப்பாற்பட்டதான பொருள் தத்துவாதீதமான ஒரு சொரூபம். ஆகையால் எல்லாமே இதுக்குள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே இந்த 36 தத்துவங்கள் அதுக்குள்ளத்தான் இருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பதார்த்தம் நடஸ்ய காரியம் கரணம் தவித்தது காரிய காரண வர்ஜிதா, அதுக்கு மேல பதார்த்தம் அது ஒண்ணுதான். ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் நிமித்த நைமித்திக பாவமாக பாக்கியாத்யாத்மிகான பாவான இதரேதர நிமித்த நைமித்திகதையா கல்பனாயாம் கிம் மூலம் என்ன காரணம் உச்சதே. ஜீவம் ஹேது பலாத்மகம், இந்த ஜீவனே எப்படி இருக்க, அவனுடைய நேச்சரே ஹேது பலாத்மகமாக இருக்கு. ஹேது பலம்னா ஒரு காரணம் ஒரு காரியம், இப்படித்தான் இவன் இருக்கான். போன தினாவில் ஏதோ பண்ணினானா இவன் இப்படி பிறக்கான். பிறக்கிறவன் சும்மா இருக்க கூடாதா, மறுபடியும் வேற ஏதோ பண்றான், மறுபடியும் பண்ணி என்ன பண்றான், அதுக்குள்ள மாட்டிக்கிறான், மாட்டிட்டு மறுபடியும் தத்தளிக்கிறான். இதுதான் ஜீவனுடைய நிலை. இதான் பத்து சில வித்யாரண்யால் சொல்லும் பொழுது குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே மத்தியாம் கீழாயிவா வர்த்தாது அவர்த்தாந்தர மாசுதே குர்வதே கர்ம போகாய. ஏதாவது பண்ணினா நமக்கு நல்லது வரும் சார் அப்படிங்கிற எண்ணத்துல ஏதோ ஒண்ணு பண்றான், சும்மா இருக்க மாட்டேங்கிறான். சும்மா இருந்தா சௌக்கியமா இருக்கலாம், சும்மா இருக்க மாட்டேங்கிறான், ஏதாவது ஒண்ணு பண்றான். குர்வதே கர்ம போகாய, அதுக்கப்புறம் என்ன, போகம் வந்ததுமே சந்தோஷம் வந்ததுமே கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே மறுபடியும் என்ன, நாளைக்கு இதே விதமாக நம்ம பண்ணணுமோ அது பண்றதுக்காக நம்ம இன்னைக்கு சாப்பிட்டா தானே சௌக்கியமா இருக்கும், மறுபடியும் சாப்பிடுறாங்க. பண்ணிருந்தே என்ன பண்றாங்க, மறுபடியும் நாளைக்கு பண்றான். இந்த மாதம் உத்தியோகத்துக்கு போறா, சம்பளம் வந்திருக்கு, என்ன பண்றாங்க, சௌக்கியமா ஆனந்தமா அதுக்கு அருள் இருக்க வேண்டியதானே, மறுபடியும் லோலோன்னு அலையறான். ஏண்டா இப்ப அலைஞ்சாதானே மறுபடியும் வரும், வந்த பிறகு என்ன மறுபடியும் செலவுபடி மலையாரு. இப்படியே எல்லா காரியமும் இவன் பண்றது அனுபவிக்கிறது, பண்றது அனுபவிக்கிறது. இப்படி இவன் வாழ்க்கையில நதியில ஒரு சுழலானது எப்படி சுத்தி கொண்டே இருக்கோ, அந்த சுழல்ல மாட்டின்றக்கான பூச்சியானது வெளியில வர முடியலையோ, அப்படி அந்த சுழல்லையே மாட்டின்ற சம்சார சக்கரத்துக்குள்ள திண்டாடுறாங்க. இவனுக்கு தான் ஜீவன் பேருன்னு, ஜீவன் யாருன்னா திண்டாடுறவன் பேர், ஒழுக்க அழகறவன் பேர். நான் சொல்லல, அவர் சொல்லுங்க. இதே உபநிஷத்துல அனீசையா சோகதி முக்கியமான உபநிடத்துல இருக்கிறதா வித்யாரண்யர் சொல்றார். அனீசு அவருக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, அந்த சூழல்ல மாத்திட்டு இருக்கா, இது பண்ணினா நல்லதோ அது பண்ணினா நல்லதோ அப்படின்னே சுத்தி கொண்டே இருக்கான் இவர். ஆகையால் ஜீவம் ஹேது பலாத்மகம். இந்த உபநிஷத்துல எல்லா உபநிஷத்துடைய சாரமும் இதுல வரும். அதனாலதான் மாண்டோக்கியம் ஏகமேவ அலம் அப்படின்னா, எதை மாண்டோக்கியம் ஒண்ணு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு இருக்கூடாது. ஒவ்வொரு கணமும் மனசுல அப்படியே ஊரம் நம்புது. ஜீவனை ஹேது பலாத்மகம் எது, அவன் என்ன பண்றான், அகங்கரோமி நான் இதை செய்கிறேன், மம சுக துக்கே எனக்கு துக்கமும் இருக்கு துக்கம் இருக்கு, தானே தானே ஹேது பலாத்மகம். இதை செஞ்சேன் லாபத்தை அடைந்தேன், இதை செஞ்சேன் சரியா வரல நட்டம் வந்தது, இதை செஞ்சேன் ஒரே லாபம் ஆனந்தமா இருக்கு. இன்னொரு சமயத்தில் என்னென்ன எடுத்துருந்தேன் சார், ஏதோ கெட்டு போயிடுது எல்லாம் போயிடுது. இப்படி எந்த ஒரு காரியம் பண்ணுவதோ அதனால வரக்கூடியதான சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதோ இது ஹேது பலாத்மகமாக இருக்கு. அநேவம் லட்சணே ஏவ சுத்தே ஆத்மனி, இவன் எல்லாம் பண்றானே, இந்த ஜீவன் செய்யவும் இல்லை, சுகத்தையும் அனுபவிக்கல, துக்கத்தையும் அனுபவிக்கல. ஏ சுகமோ துக்கமோ அல்லது கர்த்தத்துவமோ போக்திருத்துவமோ இவைகள்லாம் ஆத்மாவில் இல்லை. எல்லாம் மனது எனக்கூடியதான நிலையில் இருக்கே தவிர மனசுக்கு அப்பாற்பட்டதான அந்த ஆத்மாவில சுகதுக்காதிகள் இல்லை, கர்த்தத்துவ போக்திருத்தமும் இல்லை, தூக்கத்தில் மனசு தங்களுக்கு இல்லை, மனசுல சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. தூக்கத்துல சிரிக்கிறேடா, தூக்கத்துல அவரேடா இல்ல. சில பேர் சொல்ல குழந்தை சிரிக்கிறது சார் தூக்கத்துல, குழந்தை படுத்துட்டே இருக்கும் சாந்தமா இருந்தா போல இருக்கு சிரிக்கும். சிரிச்ச யாராவது அந்த குழந்தை சொப்னத்துல அவன் அம்மா வந்தார், என் அப்பா வந்து சிரிக்காதோ தெரியும், அதுவும் அதுவும் பொருள் சொல்றதை மட்டும் அம்மாவை பார்த்திருக்க சொப்னத்துல குழந்தை சிரிக்கிறது இல்லை. அப்ப என்ன இருக்கா அந்த குழந்தை சிரிக்கிறதோ அழகுதான் காரணம், தூக்கம் இல்ல அது சொப்னம் வருது. வசுதா நிஜமான தூக்கமா இருந்தால் தூக்கத்தில் யாரும் சிரிக்கிறது இல்லை அழறது இல்லை. ஏன் மனசு இல்ல, மனசு இல்லாததுனால புலன்கரம் வேலை செய்யறது இல்லை. ஆகையால் சொப்னத்தில் சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, அதை அனுபவிக்கக்கூடியதான கர்த்தத்துவமும் இல்லை, தூக்கத்தில் போக்திருத்துவமும் இல்லை. ஆகையால் சொப்ன நிலையோட தான் இவ எல்லாம் சரி, மனசு எவ்வளவோ அவ்வளவுதான். அதுக்கு அப்பாற்பட்டதான அனைவம் லட்சணே, இதுக்கு அப்பாற்பட்டதான ஹேது பலாத்மகம் இல்லாததான அந்த சுத்தே ஆத்மனே, சுத்தமான ஆத்மத்தை ஆத்மாவில் ரஜ்வாம் இவ சர்ப்பம் கல்பயதே பூர்வம். கயத்தில் இல்லாததான பாம்பை எப்படி கல்பித்தானோ, கயர் கயராக இருக்கும் பொழுது கயத்தில் இல்லாததான பாம்பை கயத்தில் எப்படி பார்த்தானோ, அதே விதமாக சுத்தமாக ஆத்மாவில் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் சுகமாகவும் துக்கமாகவும் வெறுப்பாகவும் வெறுப்பாகவும் இப்படி எல்லாவற்றையும் பார்த்தான் கல்பித்தான். சுத்தே அனேவம் லட்சணேவ சுத்தே ஆத்மனே ரஜ்வாம் இவ சர்வம் கல்பகதே பூர்வம். யாரு ஆத்மா கல்பகதே, அந்த துரியமான ஆத்மா கல்பித்தது. ததா பிறகு தாதர்த்தேனா அந்த ஜீவனுக்காக ததேவ அர்த்த பிரயோஜனம் தஸ்மாத் தாதர்த்தேனா தத்தேதோ கிரியாகாரக பலபேதேவ பிராணாதீன் அன்ன நானா விதான் பாவா. பிறகு அந்த ஜீவனுக்கு அவனுக்கு கர்த்தத்துவம் வேணும், அவன் கர்த்தா என்று கல்பித்து விட்டார். கர்த்தா என்று கல்பித்த பிறகு அதுக்கு வேண்டியதான பதார்த்தங்கள்லாம் கொடுக்க வேண்டாமோ? நீங்க சமையல் பண்றதும் தீர்மானம் பண்ணிவிட்டீங்களேயானால் அதற்கு பிறகு கரண்டி எங்க இருக்கு, பாத்திரம் எங்க இருக்கு, குடிச்சுக்கிறதுக்கு கொரடா எங்க இருக்கு, இதெல்லாம் வேண்டாமா, துணி வேண்டாமா, இத்தனையும் தயார் பண்ணிக்கிறேனா இல்லையா? அதே விதமாகத்தான் ஜீவனை கர்த்தா என்று நினைத்தார். பிறகு அந்த கர்த்தத்துவம் வர்றதற்காக பிராணம் என்ன, மனசு என்ன, வாக்பாணி பாத வாயு தசங்கள புலன்கள் என்ன, சற்று தத்தாணம் என கொடுக்கிறான அறிவு புலன்கள் என்ன, எல்லாம் தயார் பண்ணி கொடுத்தார் சார். பிராணாதீன் நானாவிதான் பாவானு பாக்யான் ஆத்தியாத்மிகான் செய்வ. சரீரத்துக்குள்ள இந்த புலன்கள் பிராணாதிகள், சரீரத்துக்கு வெளியில இந்த ஸ்தம்பம் குத்தியங்கள் வஸ்திராதிகள் மற்ற முதலிய பதார்த்தங்கள், இதையும் கல்பிக்கப்பட்டதான். உள்ள இருக்கிற பதார்த்தங்களும் கல்பிக்கப்பட்டதான். நம்ம சரீரமோ பிராணமோ புலன்களோ கல்பிக்கப்பட்டதான். அவைகளால் அறியப்படும் பொருள்களும் கல்பிக்கப்பட்டதான். ஆகையால் பிராணாதீன் நானாவிதான் பாக்கியான் ஆத்தியாத்மிகான் செய்வ கல்பயதே. இது வரைக்கும் மன்னர் கல்பிச்சிருக்கேன். தத்ர கல்பனாயாம் கோஹேது, ஏன் சார் அந்த பிரம்மன் சும்மா இருக்காம இப்படி எல்லாம் கல்பிச்சு வச்சது, பக்குமா இருக்கலாமோ இல்லையா? இதா இந்த ஒரு ஐடியா வச்சுனே ஒரு 80 ஸ்லோகம் எழுதியிருக்கார். நோட்ட தேவன் சார் எங்க தீனாக்கிராந்தனம்னு ஸ்தோத்திரம், காசி விஸ்வேஸ்வரனுக்கு முன்னால போய் அந்த பரமேஸ்வரன் பார்த்து ஓன்னு அழுதார். என்ன பரமேஸ்வரா இது வேலை இல்லையா, நீ என்ன ஜீவனாக வேற கல்பிச்சு, இந்த பதார்த்தங்களை வேற கல்பிச்சு, இதுக்கு முன்னால நான் எனக்கு ஆசை வரும்படி வேற தூண்டி நான் ஆசைப்பட்டு அதனால கர்மாக்களை செய்து இந்த கர்மாக்களை நான் செஞ்சுட்டே இருந்தேனால் இதுக்கு பலம் என்னது வேதத்தை வேற கல்பிச்சு, அதுக்கு எனக்கு அப்ளை பண்ணா அவனு கல்பிச்சு, நான் பண்ணின பிறகு நீ அடி வாங்கி உத வந்துன்னு வேற கல்பிச்சு, அதுக்கு எமதம்ம ராஜாவை கல்பிச்சு, நான் திண்டாடிட்டே இருந்தா அதே மாதிரி வேடிக்கை பாக்குற காடுவாங்க இவ்வளவு தூரம் இத்தனையும் கல்பிச்சு எல்லாம் உன் கல்பனை திண்டாடுறத நான் தானே பாண்டேன். ஆகையால் இந்த தீனனே ஒன்னே ஒண்ணு இத்தனை கல்பிச்சோ இல்லையா, கடைசியில இந்த தீனனும் உன்னோட சேர்ந்தாரு கல்பித்து விடுனர். என்ன கல்பித்து விடுனால் எனக்கு மோட்சம் வரும், அவ்வளவுதான் வேற ஒண்ணுமில்லை. அப்படி இல்ல தீனாக்குறாங்க என்ன இத்தனையும் கல்பிச்சது காரணம் என்னங்கிற, ஏன் அந்த பிரம்ம தோஷ தேவர் தீனாக்கிராந்தனம், தீன ஆக்கிரந்தனம் ஒரு தீனனுடைய அழுகன்னு பேரு. அது 80 ஸ்லோகம் அது இருக்கு. அது விஸ்வேஸ்வரனை பத்தி ஸ்லோகம் அதுக்கு தமிழ் உரையோட சம போட்டு போச்சிருக்காரு, 1935 போட்டிருக்காரு. இந்த ஜெராக்ஸ் இருக்கு, வேணும்னா எடுத்து ஸ்லோகங்கள்லாம் இதே மாதிரி இருக்கும். தோஷ்ட தேவன் தீனாக்கரஞ்சனம், ஒரு தீனனுடைய அழுகை அப்படின்னு அது கல்பிச்சிருக்கல. என்ன காரணம், ஏன் இப்படி கல்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். தத்ர கல்பனாயாம் ஓ ஹேது, ஏன் இப்படி கல்பித்தார், அதுவா யோகோ ஸ்வயம் கல்பிதா ஜீவா, எந்த ஜீவன் ஸ்வயம் கல்பிதா, தன்னால கல்பிக்கப்பட்டாரோ, சர்வ கல்பனாயாம் அதிகிருதா, அவன் எல்லா கல்பனையிலையும் அதிகிருதன், அதிகிருதன் எல்லா கல்பனைக்கும் தகுந்தவன், அது செய்யக்கூடியவன் அவன். சா யதா வித்யா, எந்த அறிவுண்டோ, யாதிருஷி வித்யா விஜயானம் அஸ்யா இது யதா வித்யா, அவனுக்கு எந்த அளவுக்கு எந்த விஷயத்தில் அறிவுண்டோ அதுக்கு தக்கவாறு, ததா விதைவ ஸ்மிருதி, அதுக்கு தக்கவாறுதான் அவனுக்கு ஸ்மிருதியும் இருக்கு. தஸ்ய ததா ஸ்மிருதி பவதி சஹ இது, அதுக்கு தக்கவர். அத கேது கல்பனா விஜயானாது பல விஜயானம், கேது கல்பனா, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பசியா இருந்தது, பசியா இருந்ததுமே அவன் என்ன பண்ணினான், பசி போவதற்கு என்ன காரணம், சாப்பாடு பசி போகும், சாப்பாடு. இப்ப சாப்பாடு என்கிறது பசி என்கிறது தணிக்கிறதுக்கு ஒரு காரணம், ஆயால் சாப்பிட்டான் பசி போச்சு, இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் எனக்கு பசி போச்சு எனக்குடியதான விஞ்ஞானம் இருக்கு. இந்த விஞ்ஞானம் இருக்க இதுக்கு காரணம் என்ன, சாப்பிட்ட பிறகு பசி போச்சு அப்படிங்கிற ஒரு அறிவு, ஆயால் இந்த காரணம் அது. நாளைக்கு மறுபடியும் பசி வரும், பசி வருந்ததுமே என்ன பண்றான், மறுபடியும் அந்த ஸ்மிருதி வந்தது, நேற்று நான் சாப்பிட்டேன் பசி போச்சுன்னு ஸ்மிருதி வந்தது, ஸ்மிருதி வந்ததுமே என்ன பண்றான், மறுபடியும் அந்த காரியத்துல போறான், அந்த காரியத்துல போனதுமே என்னாச்சு, மறுபடியும் பலம் தீர்வு பலம் வந்தது. ஆகையால் ஹேது பலம் ஸ்மிருதி பலம் ஹேது, இப்படியே இதுக்குள்ளேயே திண்டாடுறான் சார். அத ஹேது கல்பனா விஜயானா பல விஜயானம், ஹேது கல்பனா இது காரணம் என்று தெரிந்து கொண்டதனால் அது பலம், ததா ஹேது பல ஸ்மிருதி, இதை பண்ணினால் இது வரும் எனக்கூடியதான ஒரு நினைப்பு, ததா தத் விஞ்ஞானம், அதுக்கு பிறகு ஓஹோ பசிக்கிறதா நம்ம சாப்பிடணும் எனக்கூடியதான எண்ணம், அதற்கியா அதற்காக சாப்பிடணும் என்பதற்காக இவன் பண்ணக்கூடியதான செயல், அதற்கு பிறகு காரகம், அதை சாப்பிடறதுக்கு வேண்டிய தட்டு இல்ல இலை, அதுக்கப்புறம் பதார்த்தங்கள் தீர்த்தம் பக்கத்துல இத்தனையும் வச்சுக்கிறோம். தத் பல வேத விஞ்ஞானி இப்படி வெளிபொருள்களையும் உள்ள இருக்கக்கூடியதான எண்ணங்களையும் இதரேதர நிமித்த நைமித்திக பாவேனா, இதரேதர நிமித்த நைமித்திக பாவம், இது வேற அது வேற எனக்கூடியதான், இது அதற்கு காரணம் அது இதற்கு காரணம், இப்படி அநேகதா கல்பயதே அநேக விதமாக கல்பிச்சார். இதுவரைக்கும் பாஷ்யத்துல மேல இருந்து கீழே வரைக்கும் படிச்சு பாருங்க, நாலு விதம் கல்பயதே கல்பயதே போட்டிருக்காரு யாருன்னு சொல்லல, ஜீவன் கல்பிச்சாரா யாரு கல்பிச்சாரு தெரியல, ஆனந்தகிரி பாஷ்யத்துல ஆத்மான இருக்கு ஒரு இடத்துல, வேற என்ன ஆச்சாரியாலோ அங்கு கல்பிச்சிருக்காரு, அங்கு சொல்லித்தான் நான் சொன்னேன், வேற என்னன்னா அந்த பாஷ்யக்காரர் பரம கம்பீரமா போறாரு இந்த இடத்துல, என்ன மூலத்துல எப்படி இருக்கோ அப்படி வியாக்கியானம் பண்ணுவேன், ஏன்னா உமக்கு மனநம் வர வேண்டாமா, எப்படியாவது நமக்கு அந்த புரோசஸ் மனம் நமக்கு வரணும், அந்த அனுபவம் நமக்கு வரத்துக்கு எத்தனை விவகாரமும் அத்தனை சாயப்படுத்தம் அப்படி விசேஷமாக இந்த பாஷ்யம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு இனிமேல வரக்கூடியதான சில ஸ்லோகங்கள்லாம் நம்ம அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருந்தோமே, ஆனால் நம்ம வாழ்க்கையே வீட்டுல பத்து படமா பத்மபத்ரமிவம் பசா அப்படின்னு சொல்றது பாருங்க, அது எப்படியோ அப்படி நம்ம வாழ்க்கைக்கு வரத்துக்கு உபயோகப்படக்கூடியதான வாக்கியங்களா அமைஞ்சிருக்கு. மேல் மாதம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலமே ஆசிர்வாத மேலாம். ஓம் சன்னான சிதம்பரமா கல்பிதம் கதம்பா கல்பகிட்டு கேனவா கல்பிதம் தது இது ஆத்மனா கல்பிதம் இத்தம் ஜீவம் கல்பகதே பூர்வம் ततो भावान प्रदग्विधान भाग्यान आध्यात्मिकांश्चैव यथा विद्यत तथा स्मृतिः इति श्लोकेन प्रथमतः आत्मा जीवं कल्पयति तदनन्तरं पृथक् भावान विविधान भावान आन्तरान बाह्यांश्च भावान बाह्यान् विषयान आन्तरान् सुख दुःखादीन् इच्छा द्वेष प्रयत्नादीश्च कल्पयति इति एतावता दासस्वरूपम् इत्थं कल्पितः इत्यादिरीत्या कल्पितमस्ति इति निरूपितमस्ति. तत्र प्रथमतः हेतुकल्पना, हेतुकल्पना अनन्तरं फलकल्पना, फलकल्पनातः पुनः कारककल्पना, कारककल्पना अनन्तरं पुनः फलकल्पना इत्यादिरीत्या तस्य स्मृतिः, स्मृत्या पुनः कल्पना इत्यादिरीत्या हेतुफलभावकः संसारकः संसारः सर्वदा विततः इति निरूपितमस्ति. अत्र तावत् एतादृशकल्पनायाः अनन्तरं जीवकल्पना सर्वकल्पना मूलम् इत्युक्तं तादृशजीवकल्पनायाः निमित्तं किम् इति संशयः भवति. तादृशनिमित्तम् अधुना प्रतिपाद्यते. निमित्तं विना कथं नैमित्तिकस्य सम्भवः? अतः जीवकल्पनायाः निमित्तं किञ्चित् वक्तव्यम् इति कृत्वा तादृशनिमित्तमेव अत्र प्रतिपाद्यते प्रथमतः. यद्यपि अत्र अस्मिन् पक्षे जीवस्य कल्पना कथं सङ्गच्छते इति अस्माकं संशयः भवति. तथापि एतत् अनादिः इति यथा कथञ्चित् समाधानं वक्तुं शक्यते. तथापि अत्र जीवकल्पनायाः निमित्तं वक्तव्यम् इति कृत्वा निमित्तं किञ्चित् उच्यते अधुना. अनिष्टः यदा रज्जुः अन्धकारे विकल्पिता सर्पधारादिभिर्भावैः तद्वदात्मा विकल्पितः. अपि पदिनेकावद् मन्त्रं श्लोकमिदल प्रपञ्चम् मुळुक्क மித்யாபூதம் ஸ்வப்ன பதார்த்தங்கள் மாதிரி அப்படின்னு சொன்னார். அது ஒரு 7 ஸ்லோகங்கள்ல விஸ்தாரமாக சொன்னார். அதற்கு பிறகு ஸ்வப்ன பிரபஞ்சம் ஜாகிரத் பிரபஞ்சம் இவைகளுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சிலது ஸ்புட்டமா இருக்கு, சிலது அவ்யக்தமாக இருக்கு. இவையெல்லாம் காணப்படுகின்ற காரணத்தினால் அது எப்படி ஒன்னாகும் அப்படின்னு சந்தேகம் வந்தார். அந்த சந்தேகங்களுக்கு அப்ப காணக்கூடியதான வேறுபாடுகள் ஜாகிரத் பதார்த்தங்கள் சத்தியமாகவும் சொப்ன பதார்த்தங்கள் பொய்யா இருக்கிறதுனால இல்ல. அந்த வேறுபாடுகளுக்கு காரணம் வேற இருக்கு. ஆனால் ஜாகிரத் பதார்த்தங்களோ ஸ்வாப்னிக பதார்த்தங்களோ எல்லாமே பொய்தான். அது காணப்படுகின்ற காரணத்தினா அப்படின்னு சொல்லி முடிச்சு நடுவுல ஆத்மாவே தன்னை தானே ஜீவனாக கல்பித்துக் கொள்கிறார் அப்படின்னு. அது எப்படி கல்பித்துக் கொள்கிறார் அப்படிங்கிறதுக்கு முதல்ல சமாதானம் போன ஸ்லோகத்துல சொல்றோம். எப்படி அவர் ஜீவம் கல்பயதே பூர்வம், முதல்ல ஜீவனை கல்பிக்கிறார். அதற்கு பிறகு பாவான் பிருதக் விதான் அநேக விதமான பேதங்களை பாக்கிய பதார்த்தங்களையும் ஆந்தர பதார்த்தங்களையும் கல்பிக்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த பாக்கியாத்தியாத்மிக பதார்த்தங்களை கல்பிக்கும் பொழுது அவர் என்னமா சொல்றார்? இவன் கல்பிக்கும் பொழுதே முதல்ல ஒரு நாள் ஆகாரத்தை சாப்பிட்டிருக்கான், ஆகாரத்தினால பசி போச்சு. ஆகையால் பசி எனக்கூடியதான ஒரு காரியம், பசிக்கு எங்கக்கூடியதான ஒரு காரணத்துக்கு ஆகாரம் எனக்கூடியது ஒரு மருந்து. இது அந்த ஸ்மிருதியானது ஹேது பல ஸ்மிருதி அவனுக்கு இருக்கு, ஞாபகம் இருக்கு. அடுத்த நாள் மறுபடியும் ஒரு பசின்னு வந்தா அதுக்கு ஆகாரம். இப்படி வரிசையாக ஹேது பலம் காரகம் இப்படி ஒன்னு கொண்டு தனக்கு தானே கல்பிச்சுட்டு இந்த சம்சாரத்துல உழைந்து கொண்டிருக்கான் அப்படின்னு முதல்ல சொல்லி முடிச்சது. இப்படி அதுக்கு மேல ஒரு சந்தேகம், ஜீவனை கல்பிச்சார் போங்கோ, ஆனா அந்த ஜீவனை கல்பிக்கும் பொழுது அதுக்கு காரணம் என்ன? எதற்காக தன்னை தான் ஜீவனாக ஆக்கி கொண்டார் பரம்பொருள்? பரம்பொருளே தன்னை தான் தத்ருத்வாத தேவானு பிராவிதது அப்படிங்கிற ஒரு மந்திரத்தினால தன்னை ஜீவனாக கருதினார் அப்படிங்கிறது. அது தன்னை ஜீவனாக கருதுவதற்கு காரணம் என்ன? ஒரு நிமித்தம் இருக்கணுமோ இல்லையோ? இதுக்கு சில பேர் சொல்ற ஜீவன் அனாதி, அயல் நிமித்தமே இல்லைங்கிற அது ஒரு சமாதானம் இருக்கவே இருக்கு. ஆனா இவர் எப்ப கல்பிச்சார்னு சொல்றாரோ அதுக்கு ஒரு நிமித்தம் சொல்லித்தானே கல்பிக்கணும். அயால் அதற்கு என்ன நிமித்தம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அதற்கு நிமித்தம் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார் இந்த மதத்துல. அதுல முதல்ல என்ன சொல்றார்? அனிஷ்டிதாயதா ரஜ்ஜு அந்தகாரே விகல்பிதா. சர்வதாராதிபர் பாவைஹி சர்வதாத்மா விகல்பிதா அப்படின்னு ஆத்மாவும் விகல்பிதமாக இருக்கு. எப்படி விகல்பிதமாக இருக்கு, எதனால விகல்பிதமாக இருக்கு அப்படின்னு சந்தேகம் என்றால், அனிச்சிதமாக இருக்கிறதுனால விகல், தன்னுடைய ஸ்வஸ்வரூபமானது நிச்சயமாக இல்லை. அந்த ஆத்மாவே மாயைக்கு வசப்பட்டு தானே தன்னிச்சையா நான் மாயைக்குள்ள அடங்கி இருக்கேன் என்ற தன்னையே கருதுண்டு, அந்த மாயா பிரபாவத்தினால் தன்னுடைய ஸ்வரூபத்தை ஸ்வரூப நிச்சயத்தை இழந்து அதற்கு பிறகு தானே ஜீவனாக ஆனார். ஆயால் என்ன, அவரிடத்தில் இருக்கக்கூடியதான திரோதான அனுகிரகங்கள்ல திரோதானத்தை விட்டு இப்படி பண்றார். ஆயால் எப்படி, ஒரு பழுத இருக்கு அது தயாரு என்று நமக்கு தெரியல, அதனால நம்ம என்ன சொன்னோம், இது பாம்பா இருக்கலாமோ, பூமியினுடைய விடுப்பா இருக்கலாமோ, ஜலதாலையா இருக்கலாமோ அப்படின்னு எப்படி, அதனுடைய உண்மை தெரியாத சமயத்தில் வெவ்வேறாக அநேக விதமாக அதை கருதி நாம் அநேக பிரமங்களை அடைந்தோமோ, அதே விதமாக அந்த பிரம்மஸ்வரூபமானது மாயினால தன்னுடைய ஸ்வஸ்வரூப ஸ்திதியை தான் மறந்து அதனுடைய ஒரு நிச்சயம் இல்லாமல், அந்த நிச்சயம் இல்லாத நிலையிலேயே இவர் வந்து இப்படி ஆனார். சர்ப்பதாராதிபி வேதகி, சர்ப்பம் என்றும் ஜலதாரை என்றும் பூமியினுடைய வடிப்பியா என்றும் அது எப்படி நினைக்க கருதப்படுகிறதோ அதே விதமாகவே இந்த சர்வஜனாகவும் சர்வசக்தகனாகவும் பிரபஞ்ச நிர்மாதாகவும் இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவானவர் தன்னை தானே ஜீவனாக கருத ஆரம்பித்தார். ஆகையால் பிரம்மம் ஜீவமாக காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன, அதுக்கு நிமித்தம் என்ன, நிமித்தமானது அனிச்சயம், ஸ்வஸ்வரூப அனிச்சயம். தன்னுடைய ஸ்வரூபம் தான் சர்வஜனாகவும் சர்வகர்த்தனாகவும் சர்வ பிரகாசகனாகவும் இருக்கக்கூடியதானுடைய தன்னுடைய ஸ்வரூபத்தை அதனுடைய நிச்சயத்தை இழந்தார். எதனால் இழந்தார், தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான மாயாசக்தியினால் இழந்தார். அவர் மாயைக்கே அதிபதியோ இல்லையோ, மாயைக்கு தான் வசமாக மாட்டாரேன்னு தானே மாயைக்கு தன் நிச்சயம் அவசமானார். ரொம்ப பெரிய விளையாட்டுக்காரர் தாத்தா ரொம்ப நாளா விளையாண்டிருந்தார், இருந்தாலும் பேரனோட விளையாடும் பொழுது என்ன பண்றார், அவனை விட நமக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறாரோ இல்லையோ, ஏதோ விதமாக அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் என கூடியதான ஒரு நிமித்தத்தினால பண்றாரோ இல்லையோ, அதே விதமாக இந்த ஜீவர்களுக்கெல்லாம் ஆத்ம ஞானம் வரணும் எனக்கூடியதான ஒரு நிமித்தத்தினால இப்படி பண்றார் அப்படின்னு தானே தன்னுடைய சொல்வத்தை அனிச்சிதமாக ஆக்கிக் கொண்டு அதனால ஜீவனாக மாறினார் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றது. இதுக்கு இப்ப பாத்தீங்க, தத்ர ஜீவ கல்பனா சர்வ கல்பனா மூலம், உன்னால ஜீவம் கல்பகதே பூர்வம் தத்தோபாவான் புரதக் விதானே அப்படின்னு போன மந்திரத்துல சொல்லியிருக்கு. முதல்ல ஜீவனை கல்பிக்கிறன்னு சொன்னார், பிறகுத்தானே மற்ற பதார்த்தங்கள் பாக்கியாபியந்தர பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறார்னு சொன்னார். ஆகையால் முதல் முதல்ல இருக்கக்கூடியதான ஜீவ கல்பனைக்கு நிமித்தம் என்ன அப்படின்னு, தத்ர மூலமித்யுக்தம் சைவ ஜீவ கல்பனா கின் நிமித்தா, அந்த ஜீவ கல்பனை எதனால ஏற்பட்டது, பிரம்மம் ஜீவனை ஏன் கல்பித்தார் என்கிற இடத்துல திருஷ்டாந்தேன பிரதிபாதையதி, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தோட சொல்றார். யதா லோகே, உலகத்தில் ஸ்வேன ரூபேன அனுஷ்டிதா அனவசாரிதா, இதுதான் உண்மையான ஒரு ஸ்வரூபம் என்று எது தெரியலையோ, ஏவமேவா இது, இது இப்படி இருக்கு என்று, இது ரஜு ஒரு கருதம், எப்பொழுது தெரியல, மந்தாந்தகாரு, அது மந்தாந்தகாரம்னு இருக்கணும், ஒரே பிச்சு டார்க்னஸ் அப்படி இருந்தது. ஏனால் கயிறே தெரியாத பாம்பும் தெரியாது, நயமாக பாம்பு இருந்தாலே தெரியாது. ஆகையால் அப்படி கும்மிருட்டா இருந்தது ஏனால் பாம்பு கயிறு ரெண்டுமே தெரியாம போயிடும். அதே விதமாக வெட்ட வழியே மத்தியானம் 11 மணி 12 மணி மாதிரி வெளிச்சம் இருக்குமேயானால் அப்பொழுதும் கயிறு கிளியரா தெரிஞ்சுபடும், அப்பொழுது பாம்பு எனக்கூடியதான ஒரு பிரம்மம் வராது. ஆகையால் இது எப்படி இருக்கணும், மந்தாந்தகாரமா இருக்கணும், ஏதோ ஒரு வஸ்து இருக்குன்னு தெரியணும், அதே சமயத்தில் அது இன்னது என்று தெரியப்படாது. அப்படி இருந்தால்தான் அது சர்ப்ப பிரமம் அதில் ஏற்படும். இது கயிறு என்று நன்றாக அறியப்பட்டதுமே ஆனால் இனிமேல பிரமம் இல்லை, கயிறே தெரியல அப்பவும் பிரமம் இல்லை. இது என்னடா, ஒரு பொருள் இருக்குன்னு தெரியணும், ஆனால் அந்த கயிறுன்னு தெரியப்படும். அதனால இருக்கக்கூடியதான் நிலைக்கு என்ன பேரு, ட்வைலைட் சொல்ற பதில, அது மாதிரி மந்தாந்தகாரம் ஓரளவுக்கு இருட்டா இருக்க. கிம் சர்பா உதகதாரா தண்டா இதுவா, இது பாம்பா அல்லது உதகதாரா ஜலத்தினுடைய தாரையா, ஏதோ ஜலத்துல குளத்துல எடுத்துன்னு போயிட்டே இருக்காரு, வித்தியாசம் இல்லாம போறப்ப கொஞ்சம் ஜலம் சிந்திருக்கு, அது நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படி உதகதார தண்டா இதுவா இல்லோது ஒரு தண்டமா இதுவா அநேகதா விகல்பிதா பவதி. இப்படி அநேக விதமாக மனதில் இதுவா இருக்கலாமோ அதுவா இருக்கலாமோ என்று விகல்பங்கள் செய்யப்படுகிறதோ எப்பொழுது பூர்வம் ஸ்வரூப அநிச்சய நிமித்தம், ஸ்வரூபத்தை நிச்சயமாக செய்யறதற்கு முன்னால இதுதான் இந்த பொருளுடைய உண்மை என்று அறிவதற்கு முன்னால. கயத்துல பாம்பு தார தண்டம் இவையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கயறு என்றதான ஒரு தீர்மானம் வருவதற்கு முன்னால இப்படி எல்லாம் பண்றோம். பூர்வம் ஸ்வரூப அனிச்சய நிமித்தம் எதிஹி பூர்வமேவ ரஜு ஸ்வரூபேண நிச்சிதாஸ்யா. இந்த கயறாக முன்னாலேயே இது கயர் என்று தீர்மானமாகப்பட்டிருக்குமே என்றால் நமக்கு இங்கே காணப்படுகிறது கயறு தான் நேற்று நம்ம போட்டதுதான் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியும் தெரியுமையானால் நான் சர்பாதி விகல்பா அபவிஷ்யது. இது பாம்பு, இது பூமியினுடைய தார, இது வேற தண்டம் எனக்கூடியதான விகல்பங்கள் இருந்திருக்காது. ஆகையால் இது கயறு என்றதான ஒரு நிச்சயம் வந்தவரு அதை பார்த்து யார பாம்பு என்று பிரமிக்க மாட்டானோ, இது பூதார இது தண்டம் எனக்கூடியதான பிரமங்கள்லாம் எப்படி வராதோ அதே விதமாக நகர்பாதி விகல்பா அபவிக்கது. எப்படி எதா ஸ்வஹஸ்த அங்குல்யாதிஷு தன் கையில இருக்கக்கூடியதான விரல்கள்ல இது பாம்புன்னு யாருக்காவது பிரமம் வருதோ, தன் கையிலேயே விரல் இருக்கு இந்த விரல கண்டு இதோ பாம்பு சார் அப்படின்னு சொல்லல ஏன் சொல்லல. அதுல வந்து அனிச்சயம் இல்லை, அதுல எண்ணிக்கும் சம்சயம் இல்லை. இது என் விரல் எனக்கூடியதான ஒரு நிச்சய புத்தி எப்பொழுதும் இருக்கு. எப்பொழுது தன்னுடைய விரல்கள்ல இது நிச்சயமாக என்னுடைய விரல் எனக்கூடியதான நிச்சயம் இருக்கோ அந்த நிச்சயம் இருக்கிற இடத்துல எப்படி சந்தேகம் வராதோ அதே போல கயத்துல கயவெனக்கூடியதான நிச்சயம் இருக்குமையானால் ஒரு நாளும் சந்தேகம் இல்லை. ஆகையால் பிரமம் வருமையானால் அந்த பிரமத்துக்கு காரணம் நிச்சய ஞானம் இல்லை. கயத்துல நிச்சய ஞானம் இல்லாததுனால்தான் பிரமம் வந்திருக்கு. ஆகையால் அதே விதமாக எதா ஸ்வஹஸ்த அங்குல்யாதிஷு ஏத திருஷ்டாந்த தத்வது அப்படியே ஹேதுபலாதி சம்சார கர்ம அனர்த்த விலட்சணத்தையா. இந்த ஹேது பலாதி சம்சார தர்மங்கள், இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான தர்மங்கள்லாம் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு ஹேதுவாகவும் ஒரு பலமாகவும் இது இதற்கு காரணமாகவும் இது இதற்கு காரியமாகவும் இருக்கு. பசி எனக்கூடியது ஆகாரம் சாப்பிட்றதுக்கு காரணமா இருக்கு, ரொம்ப பசி தானே ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். ஆகையால் இந்த பசி என்கிறத ஆகாரம் ஆகாரத்தை உட்கொள்ளுதல் எனக்கூடியதான ஒரு செயலுக்கு பசி என்கிறது ஹேதுவாக இருக்கு. இந்த ஆகாரத்தை உட்கொள்கிறோம் என்கிற எனக்கூடியதான ஒரு செயல் இருக்கு, அது பலமாக இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு திருப்தி ஏற்படுகிறது, திருப்தி என்கிறது பலமாக இருக்கு. அந்த பலத்துக்கு காரணமா என்ன இருக்கு, ஆகாரத்தை உட்கொள்வதுங்கிறது. இப்ப என்னாச்சு, எது காரணமாச்சோ அது பலமாச்சு, எது பலமாச்சோ மறுபடியும் காரணமாச்சு. பசிங்கிறது காரணம், அதுக்கு காரியம் என்ன, ஆகாரத்தை உட்கொள்வது. ஆகாரத்தை உட்கொள்வது எனக்கூடியதானது காரணம், அதற்கு பலம் என்ன, திருப்தி என்கிறது. திருப்தி என்கிறத காரணம், அதுக்கு பலம் என்ன, பாடுறான் சந்தோஷமான வயர்வம்பு இருக்க ஆனந்தமா பாடிட்டே இருக்கான். இப்ப லோகத்துல என்ன எதை காரியம்னு நினைக்கிறோமோ, எதை காசுன்னு நினைக்கிறோமோ அது எஃபெக்டா இருக்கு, எது எஃபெக்ட்னு நினைக்கிறோமோ அது காசா இருக்கு. ஒவ்வொரு காரியமும் அடுத்த காரணத்துக்கு, ஒரு ஒரு காரணமும் இன்னொரு காரியத்துக்கு காரணம் இருக்கு. எது காரியமா இருக்கோ அதுவே மறுபடியும் காரணமா இருக்கு, மறுபடியும் அதுல இருந்து இன்னொரு காரியம் உண்டாது, அந்த காரியமானது என்ன இருக்கு, இன்னொரு பதார்த்தத்துக்கு காரியமா இருக்கு. இது லோகத்துல காரணங்களும் காரியங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. ஒண்ணு இன்னொன்னு காரியம், அது இன்னொன்னு காரணம், அது இன்னொன்னு காரியம் அப்படின்னு லோகத்துல காரிய காரண பாவங்கள் செயின் லிங்க் மாதிரி வந்தது. அப்படி லோகத்துல பார்த்தேன் ஏனால் எல்லாமே இப்படித்தான் இருக்கு. ஆனால் இவ்வுலகத்தில் காரிய காரண சம்பந்தம் இல்லாமதாக ஒண்ணு இருக்கணுமா, இருக்குமா அப்படின்னு இருக்கு சுவாமிங்க. அது என்ன, அதான் விஜ்ஞப்தி ஸ்வரூபம், அதான் கேவல சைதன்யம். ஆகையால் எத்தது கேதுபலாதி சம்சார தர்ம, கேதுபலாதி சம்சார தர்மங்கள், இது இருக்க காரணம், இது இருக்க காரியம் அப்படின்னு காரிய காரண சம்பந்தம் இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே இதுதான் அனர்த்தம். அனர்த்தம்னு என்ன, ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை கொடுப்பது வேண்டாம். ஒண்ணு வேணும்னா இதை பண்ணினாதான் அது உண்டு என்ன அர்த்தம். எப்பவுமே எந்த ஒரு காரியம் வாழ்மையானா அதனால உன நீங்க பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து ஒரு செயலை செய்த பிறகுதான் அதனுடைய பலத்தை நான் கொடுக்கணும் என்றால் அந்த பலமானது பின்னால வரப்போகிறது. எப்பொழுது அந்த பலமானது பின்னால வருகிறதோ அதை பாதிக்கிறதுக்காக நான் முயற்சி எடுக்க வேண்டியது. முயற்சி எடுக்கிறது மட்டுமல்ல, அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு சிரமமாக வேறு. அந்த சிரமத்தை பட்டவர்கள் அந்த பலமானது கடக்கிறதா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. கடக்கிறதும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கடக்கலை என்றால் மனசுக்கு கவலையா இருக்கு. இப்ப பாருங்க எத்தனை கவலைகள் லோகத்துல. எப்போதுமே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல், காரியம் காரணம் என்று இருக்குமே, ஆனால் இப்படித்தான் இருக்கு. ஆகையால் காரிய காரண சம்பந்தம் இருக்கிற பையன் தான் மனுஷனுக்கு கவலைத்தான். எப்பொழுது காரிய காரண விலட்சணமான ஒரு ஸ்வரூபத்தை அடைகிறானோ அப்பொழுதுதான் இவனுக்கு புருஷார்த்தம். காரிய காரண சம்பந்தம் இல்லாமல் நித்தியமாக சாஸ்வதமாக இருக்கக்கூடியதான தன்னிலையை தான் பெறணும். லட்டு சாப்பிட்டா தான் நமக்கு ஆனந்தம், நல்ல வஸ்திரம் கட்டினாத்தான் ஆனந்தம், அதே போல நல்ல வாசனை பொருளை பார்த்தா தான் முகர்ந்தாத்தான் ஆனந்தம், நமக்கு இஷ்டமாக ஒரு விஷயம் நடந்தாத்தான் ஆனந்தம் இப்படின்னு தாங்கள் லட்சண்டையானால் எப்பொழுதும் அது நடக்காது லோகத்துல. தாங்கள் ஒருவர் தான் இல்லை, எத்தனையோ பேர் இருக்க அவளுக்கு அந்த ஆனந்தத்தை போட்டு எடுத்துன்னு போயிடுறான், உமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆகையால் என்ன, ஒரு வெளிப்பொருளால் எனக்கு ஒரு ஆனந்தம் வரணுமே, ஆனால் அந்த ஆனந்தம் நிஜமா ஆனந்தம் இல்ல, அது சாஸ்வதமாக இருக்க முடியாது. அப்ப சாஸ்வதமாக ஒரு ஆனந்தம் இவனுக்கு வரணுமே, ஆனால் அந்த ஆனந்தம் வெளிப்பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கப்படாது, அது தன்னிடத்திலே. ஆகையால் காரிய காரண வர்ஜிதமான ஒரு ஸ்வரூபம் எது இருக்கோ அதுதான் நிஜமான ஒரு சுகம். அதான் அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ராத்மா க்ருதா க்ருதாத் அந்யத்ர பூதாத் பவ்யாத் யத்த பஸ்யதி தத்வதா அப்படின்னு கட்டோமனத்தில் கேட்டான். இந்த சாம்சாரிகமான தர்ம சம்பந்தமே இருக்கப்படாது, இது இருக்க பரியந்த மனுஷனுக்கு சொல்லத்தான் அப்படி. அதே விதமாக கேது பலாது சம்சார தர்ம அனர்த்தா, இந்த சம்சார தர்மங்களே அனர்த்தம் தான், இதை விட விலட்சணமாக இருக்கணும், இதை விட வேறாக இருக்கணும். சம்சார தர்ம அனர்த்த விலட்சணான், சாம்சாரிகமான தர்மங்கள் எனக்கூடியதான அனர்த்தங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான விலட்சணதையா விசுத்த விஜ்ஞப்தி மாத்திர சத்தா அத்வய ரூபேண, அந்த விஞ்ஞத்தியானது சுத்தமான ஞானமா இருக்கணும். சுத்தமான ஞானம்னா பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாததான ஒரு ஞானம், விடய சம்பந்தம் இல்லாததான ஒரு ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அது விசுத்தமா இருக்கணும், விஜ்ஞப்தேகே விசுத்தம், அந்த ஞானமானது விசுத்தமாக இருக்கணும் என்றால் அது எப்படி இருக்கணும், அதுக்கு மூணு காரணங்கள் இருக்கு. ஜென்மாதிர ஐக்கியம் ஒண்ணு, ஆகாராந்தர சூன்யத்துவம் ரெண்டு, தன்மாத்திரத்துவம் மூணு. இந்த மூணும் இருந்தால் தான் விஜ்ஞத்துக்கு விசுத்தத்துவம். நமக்கு இருக்கக்கூடியதான ஞானம் இருக்கேன், இந்த ஞானம் இப்போ எப்படி இருக்கு லோகத்தில், நான் பார்க்கிற அறிவெல்லாம் ஒரு பொருளை சம்பந்திச்சுக்கானதான அறிவு. குடத்தை பார்த்த பிறகு இது குடம் என்ற ஞானம் வருது, பேனாவை பார்த்த பிறகு இது பேனான்னு ஞானம் வருது. இப்போ ஒவ்வொரு அறிவும் நமக்கு ஒரு பொருளை பார்த்த பிறகு அந்த ஞானமானது வருகிறது. ஆகையால் ஜன்மாதிகளோடு கூடியிருக்கு, எந்த அறிவு நமக்கு வருகிறதோ அந்த அறிவானது ஜென்மாவோட கூடியிருக்கு. அப்படிப்பட்டதா இருந்தால் அது விசுத்த விஞ்ஞானம் இல்ல. ஆகையால் விசுத்த விஞ்ஞானத்துக்கு முதல் கண்டிஷன் என்ன, ஜென்மாதிராஹித்யம். அதே விதமாக என்ன, எந்த அறிவு வந்து அந்த அறிவு என்னது சார்னர், எனக்கு அறிவு வந்திருக்கு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன், அதான் தெரியலன்னா அப்ப என்ன தெரிஞ்சுட்டு. அந்த அறிவு எனக்கூடியது சவிஷயகமான பதார்த்தம், அறிந்தே என்று சொன்னால் எதை என்று தாங்கள் அவசியம் சொல்லி ஆகணும், அதை சொல்லலன்னா அறிவில்லைன்னு அர்த்தம். ஆகையால் நான் அறிந்தேன் எப்பொழுது தாங்கள் சொல்கிறீர்களோ அப்பொழுது எதை என்று தாங்கள் அவசியம் சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா அந்த அறிவே கிடையாது, அதான் சவிஷேகமானது. ஆனா சில சமயத்துல சில கேள்வி கேட்டா அப்படி கிடையாது, தூங்குறேன்னு அர்த்தம், எதைன்னு கேட்கிறேனோ எதை சார் தூங்க முடியும், தூங்குறதுன்னா தூங்குறதான், எதைங்கிறது கேள்விக்கு இல்லை. அதே விதமாக பயம்னா, பயம்னா எதை பயப்படுறேன்னு சொல்ல முடியாது, எதனால் பயம்னு வரலாம், எதை பயம்னு சொல்ல முடியாது. ஆகையால் சில பதார்த்தங்கள் தாங்களுக்கு சவிசேகமாக இதை சொல்லித்தான் ஆகணும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு அறிவு வருமையானால் அந்த அறிவானது ஒன்று அது பிறந்ததாக இருக்கப்படாது, பிறந்ததாக இருக்கமையானால் அது அசுத்தமான அறிவு. அதே போலயே ஒரு ஷேப்ல இருக்கப்படாது, இது தூணனுடைய அறிவு, இது படத்தினுடைய அறிவு, இது ஸ்லோகத்தினுடைய அறிவு அப்படின்னு வந்தது. ஏன்னா அந்த அறிவு பர்ஃபெக்ட் இல்ல, அது விசுத்தமான விஞ்ஞானம் இல்ல, அது அசுத்தமான விஞ்ஞானம். ஆகையால் விசுத்தமான விஞ்ஞானத்துக்கு கண்டிஷன் ஜென்மாதிராஹித்யம், ரெண்டாவது ஆகாராந்தர சூன்யத்வம், மூணாவது என்ன, ஞானம் ஞானமாக இருக்கிறோம். ஞானம் இந்த பொருளோட சம்பந்தப்படப்படாது, அதான் தன்மாத்திரத்வம். இந்த மூணும் விசுத்த விஞ்ஞானத்துக்கு லட்சணம். அதான் சொல்ற ஸ்வேன விசுத்த விஜ்ஞப்தி மாத்திர சத்தா. அந்த ஞானமானது என்ன, சத்ரூபமாக ஆயிடுது. சத்தா மாத்திரமே ராமா சாலா நம்மி தினீங்கிறார் ஐயர்வாள். அந்த சத்தா மாத்திரம் சரஸ்வதி மனோகரி ராகத்துல பாதித்தார். அம்பாளுக்கு பிடிக்குமாட்ட ராகம் அது மாதிரி சின்மாத்திரம் அப்படின்னு ஆக தன்மாத்திரம் ஆக சின்மாத்திரம் அப்படின்னு கேவல சைத்தன்யமா இருக்கும். அதே சத்து சத்துக்கும் சைத்தன்யத்துக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலை அது. கேவல விசுத்த விஜாத்தி மாத்திர சத்தா, அந்த நிலையில அத்வய ரூபேண ரெண்டற்றதான ஒரு நிலையில், அந்த ரெண்டற்றதான ஒரு நிலை அத்வய ரூபேண அனிஷ்டித்வாத். அப்படிப்பட்டதான நிச்சயம் நமக்கு இல்லை. அந்த நிச்சயம் இருக்கணும்னால் இந்த சம்சார தோற்றம் வராது. இது தயிர் எனக்கூடியதான நிச்சயம் இருந்தது இருக்கணும்னால் அதற்கு பிறகு பாம்பு பூதாறு ஜலதாரு என்றோ பூமியினுடைய வெடிப்பு என்றோ தண்டம் எனக்கூடியதான விகல்பங்கள் எப்படி வராதோ. அப்படி அந்த ஆத்மாவானது விசுத்த விஜ்ஞப்தி ஸ்வரூபமாக இருக்கு, சம்சார தர்ம அனர்த்த லட்சணமாக இருக்கு அப்படின்னு, சத்தா மாத்திரமா இருக்கு அத்வய ரூபமா இருக்கு என்றுதான் நிச்சயம் இருக்கமையானால் இவ வராது. இந்த நிச்சயம் இல்லை. அனிச்சிதத்வாது ஜீவ பிராணாத்யந்த பாவபேதை, ஜீவ பிராணாதி அனந்த பாவபேதை, ஜீவனாகவும் பிராணனாகவும் ஏதஸ்மாத்யாயதே பிராண மனசர்வேந்திரியாணி கம் வாயு பூமி ஜோதி ஆபஹா பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு சோடச கலப்படமாக ஆயிட்டன். ஒரே ஒரு சைத்தன்யமானது பதினாறு விதமாக காணப்பட்டது. பிரதிமன் முக்கியராகாந்த திதிமண்டல பூஜை இப்படி பதினாறு கலைகள் ஏன் சாராச்சு, தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தான் மறந்துட்டார். சம்சார தர்ம அனர்த்த விலட்சணமாக இருக்கக்கூடியதான விசுத்தி விஜ்ஞப்தி ஸ்வாத்திர ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான சத்தா மாத்திரமா இருக்கக்கூடியதான அத்வய ரூபமான தன்னிலையை தான் அறிந்து கொள்ளலை, அதனுடைய நிச்சயம் இல்லை. ஆகையால் அத்வய ரூபேண அனிஷ்டத்தற்ற ஜீவ பிராணாதி அனந்த பாவ பேதை, ஜீவனாகவும் பிராணனாகவும் கண்களாகவும் கண்ணு காது மூக்கனாக்கு வாக்பாணி பாத பாயுபஸ்தம் ரூபரதகந்தம், இப்படிப்பட்டதான அநேக விதங்களாக இந்த ஆத்மாவானது விகல்பிதமாக இருக்கு. இப்படி சொன்னது சர்வோபனிஷதான் சித்தாந்தம். இது எப்படி இருக்குன்னு மாண்டூக்கியம் போல எல்லா உபனிடத்துக்கு சர்வோபனிஷதான் சித்தாந்தம் எங்கேயும் இந்த உபனிடத்துல இருக்கு எங்கேயும் இருக்காரு. ஆகையால் நீங்கள் பத்து உபனிடத்தான் வாசல் நினைக்க வேண்டாம், மாண்டூக்கியம் வாசல் நூத்தி எட்டு உபனிடத்தும் வாசல் வரும். ஏன்னா சர்வோபனிஷதான் சித்தாந்தம். இதே நம்ம ஆத்துல போய் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாண்டூக்கியத்துல சொல்லியிருக்கேன், இந்த மற்ற உபனிஷத்துல எங்க இருக்குன்னு பாக்கணும். கட்டோபண்டத்தை சொல்லியிருக்கு, முண்டகோபண்டத்தை சொல்லியிருக்கு, பிரஸ்னோபண்டத்தை சொல்லியிருக்கு, சாந்தோக்கியத்துல ஏழாவது அத்தியாயத்துல இதுல இருந்தா எல்லா பிரபஞ்சமும் உண்டாருதுன்னு சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன நிமித்தம் என்ன, அந்த ஸ்வஸ்வரூபமானது ஞாபகம் இல்லை. அந்த ஸ்வஸ்வரூபமானது திரோஹிதமாக இருக்குமையானால் பிரபஞ்ச சிருஷ்டியானது ஏற்படுறது. ஸ்வஸ்வரூபமானது ஆச்சாரிய அனுகிரகத்தினால மறுபடியும் அகம் பிரம்மாஸ்மி என்று அந்த மகா வாக்கியங்களால் ஆவிர்வாவமாகுமேயானால் இனிமேல பிரபஞ்ச சிருஷ்டி இல்லை. ஆகையால் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணம் என்ன, ஸ்வஸ்வரூப விரோபாவம். அதான் சொல்ற அனிஷ்டிதாயதா ரஜ்ஜு அந்தகாரே விகல்பிதா. அனிஷ்டிதமா எப்படி கயரானது, அந்தகாரே விகல்பிதா பாதி இருட்டுல எப்படி இருக்கின்றதுன்னு தெரியலையோ, அது விகல்பிக்கப்படுகிறதோ, என்னது எந்த என்னது எந்த கருதப்படுகிறதோ, சர்பதா ராது அதே விதமாக இது சர்பம் என்றும் இது பூதாரை என்றும் இது ஜலதாரை என்றும் பூமியினுடைய வெடிப்பு என்றும் இது தண்டம் என்றும் பாவைகி எப்படி இது விகல்பிக்கப்படுகிறதோ தத்வத் ஆத்மா விகல்பிதா அப்படியே இந்த ஆத்மாவும் தனித்தனியாக கருதப்படுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கேட்ட கேள்விக்கு சமாதானம் சொன்னார். பிறகு நிச்சிதா யாம் யதா ரஜ்வாம் விகல்போ வினிவர்த்ததே ரஜ்ஜுரே வேதிகா துவைதம் தத்வதாத்மவி நிச்சய திரோதான அம்சத்தை சொன்ன, இப்ப அனுகிரக அம்சத்தை சொல்றார். எந்த ஒரு அனிச்சயத்தினால நமக்கு பிரபஞ்ச தோற்றமானது காணப்படுகிறதோ அந்த அனிச்சயம் போன பிறகு பிரபஞ்ச தோற்றம் போயிடும். அனுசியம் எப்படி சார் போகும்? வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தா, அங்க வந்து நிச்சயதார்த்தா சுனிஷ்டிதார்த்தாக. ஆகையால் நிச்சயமாக அந்த பொருளானது நமக்கு தெரியணும். ஏதோ சரி அவன் வேதாந்தம் கேட்டான் கொஞ்ச நாளைக்கு, இது இப்படித்தான் சார் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது திருடமான ஒரு நம்பிக்கை வரும். அந்த திருடமாக வரதுக்கு முன்னால் அவன்